சொந்த பந்த அன்புக்காக ஏங்கினேன் என் வாழ்விலே. நிலையான அன்பு நீர்தானே என் இயேசுவே. சொந்த பந்த அன்புக்காக ஏங்கினேன் என் வாழ்விலே. நிலையான அன்பு நீர்தானே என் இயேசுவே. என் சொந்தம் நீயே, என் பந்தம் நீயே, எந்தன் வாழ்வில் எல்லாம் எல்லாம் நீர்தானே ஐயா. என் சொந்தம் நீயே, என் பந்தம் நீயே, எந்தன் வாழ்வில் எல்லாம் எல்லாம் நீதானே ஐயா. இயேசு நாமம் சொல்லி என்றும் ஜெபிப்பேன், என் ஆத்மநேசரை என்றும் பாடுவேன். என் இயேசு நாமம் சொல்லி என்றும் ஜெபிப்பேன், என் ஆத்மநேசரை என்றும் பாடுவேன். புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 43-48. இயேசு தம் சீடருக்கு கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மை அற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த அருமையான இறை சிந்தனையினுடைய பகிர்வின் நேரத்தில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம எல்லாம் ஆனந்தமாக இதோ இந்த நாட்களில் ஒரு புறம் ஒரு கவலையான ஒரு சூழல் இருந்தாலும் நீங்கள் அதையெல்லாம் கடந்து ஆண்டவருடைய வார்த்தையோடும் ஒரு இறை சிந்தனையோடும் ஒரு தியான உணர்வோடும் கடந்து சென்று கொண்டு ஆண்டவருக்குள்ளே வெற்றியடைந்த பிள்ளைகளாக நீங்கள் மாறியிருப்பது கடவுளுக்கு மிகவும் ஒரு பிடித்தமான காரியமாக இருக்கிற நம்ம இதுதான் வெற்றியாக பார்க்கணும். நம்ம வந்து வீட்டை வாங்குகிறோம், நிலத்தை வாங்குகிறோம், மாடியை கட்டுறோம், அதில் வெற்றி அல்ல. ஆத்மாவில் எவன் பயணிக்கிறானோ அவன்தான் வெற்றியாளனாக கருதப்படுகிறான். ஆத்மாவினுடைய வெற்றி, அதுதான் உண்மையான வெற்றி. அதனால தான் இயேசு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரும்போது இப்படியாய் சொன்னார், ஒருவன் உலகத்தையே தனதாக்கி கொண்டாலும் தன் ஆத்துமாவை இழந்து போனால் அதனால் அவனுக்கு கிடைக்கிற பயன் என்ன? ஆகவே இந்த அருமையான வேளையில் இந்த ஆத்துமாவை குறித்த கவலை எல்லோருக்கும் வரணும். இந்த ஆத்துமாவினுடைய பயணம்தான் இந்த பூமியை காப்பாற்றும். இந்த ஆத்துமா தான் மனசுன்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு நிறைவு, ஒரு நீதி. இந்த இன்னைக்கு கொரோனா அப்படிங்கிற இந்த பெரிய கொள்ள நோய் ஒரு பயங்கரமாக இருந்தாலும் கூட பூமியில் ஒரு நீதியை நம்ம பார்த்தோம். பூமியில் ஒரு இயற்கையில் எல்லாம் ஒரு பொதுவான ஒரு நீதி ஒன்று இந்த நாட்களில் கையாளப்பட்டதை பார்த்தோம். ஆண்டவர் அந்த நீதியின் தேவனாய் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த அருமையான வேளையில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இரக்கத்தில் நம்ம நிறைவாய் பயணிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு சில கஷ்டங்கள் நமக்கு இருந்தாலும் மனசில் ஒரு மகிழ்ச்சி. ஒரு குழந்தை பிள்ளை, ஒரு குட்டி பிள்ளை சொல்கிறா, ஃபாதர்கிட்ட சொல்லி கொஞ்சம் கம்மியாக பேச சொல்லுங்கள், ஃபாதர்கிட்ட சொல்லி ரொம்ப நேரம் பேசுகிறாரு, இங்கே இருக்கிற நெட்டு இது எம்பியெல்லாம் அதாவது நெட்டு கார்டெல்லாம் தீந்து போயிடுது, வேறு ஒன்றும் பார்க்க முடிய மாட்டேங்குது, நான் ஃபாதர்கிட்ட சொல்லி மெதுவாக கம்மியாக பேச சொல்லுங்கள் அப்படின்னு. பாவம் குழந்தை பிள்ளை, அதனால் தவறு இல்லை. குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு இது இருக்கும், இருந்தாலும் அதில் ஒரு மகிழ்ச்சியை நம்ம பார்க்குறோம். அவங்கெல்லாம் பூசை பார்க்குறாங்க, அவங்களுக்கு அதை விட்டு வெளியில் வரவும் மனசு வரலை. அதே சமயம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சிந்தனையும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதனால் இதை நம்ம எளிய நகைச்சுவையாக தான் சொல்கிறோம், இது குறையாக நம்ம சொல்லலை. அந்த குழந்தைகள்லாம் இன்றைக்கி இதுக்குள்ளே வார்த்தைக்குள்ளே இருக்கிறாங்க, அது எப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க என்ன புரியுது அவங்களுக்கு, நம்ம பேசுகிறது எப்படி புரியும்? ஒருவேளை நம்ம செய்கிற இந்த சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வேணால் அவங்களுக்கு புரியலாம், ஆனால் கருத்துக்கள் எப்படி புரியுமான்னு தெரியல. ஆனால் ஆவியானவர் அவங்களுக்குள்ளேயும் இருந்து அந்த ஆத்மாவை பலப்படுத்திகிட்டு இருக்கிறார். அந்த ஆத்மா அவங்களுக்கும் ஒரு ஒரு தூண்டுதலை கொடுத்து கொண்டிருக்கிறது. வார்த்தை வந்து எல்லாருக்கும் கடந்து போகும். யாருக்கு போகாது அப்படின்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு வெளியில் நிற்கிறவங்களுக்கு இந்த இறை செய்தி போகவே போகாது. அவங்க கேட்டாலும் உடனே என்ன செய்வாங்க, அவங்க அதுக்கு எதிர்ப்பதமாக நிற்பாங்க, ஒன்று எதிராக பேசுவாங்க, அல்லது இதை பழித்துரைப்பாங்க. நம்ம டேர்ம்ஸில் சொல்லணும்னா உடனே டிங்கின்னு கை இப்படி கீழே போடுவாங்க, அதை டவுன் பண்ணுவாங்க, நீ பேசுகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்வாங்க. ஸோ வாட் எவர் மேபி த வே, அவங்க வெளிப்படுத்துகிற விதம் எப்படி இருந்தாலும் ஒரே செய்தி தான், அவங்க ஆத்மா ஆண்டவர்கிட்ட இல்லை. இப்போ இவங்களை குறித்து நம்ம கவலைப்படுறதுக்கு இல்லை, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அன்பு பிள்ளைகளை, இந்த அருமையான வாசகம் நேற்றைய தினத்திலிருந்து நமக்கு தொடர்ச்சியாக வருகிறது. இந்த ஆகாபு ஜெசபேல் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நாபோத்தை ஏமாற்றிட்டாங்க. அப்போது அந்த நாபோத்து கல்லால் எரிந்து கொல்லப்படுறாரு. அப்போ அதனுடைய விளைவுகளை தான் இந்த ஆண்டவர் எவ்வளோ கோபத்தை வெளிப்படுத்துகிறார் பார்த்தீங்களா. அப்போது இந்த நாபோத்து யார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாபோத்து வந்து ஒரு சாதாரண ஒரு ஏழை விவசாயி, ஒரு சிறிய இடத்த வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்த ஒரு ஏழை மகன். கடவுள் எவ்வளோ கோபத்தை வெளிப்படுத்துகிறார் பார்த்தீங்களா. அவன் அந்த மனுஷனுக்காக ஆள் அனுப்புகிறார், செத்து போயிட்டானே அவனை போய் தொலைகிறான் அப்படின்னு விடலையே, வந்துட்டான் என்கிட்ட வந்துட்டான் நான் பார்த்துக்கிறேன். இல்லை, அந்த எளிய மனிதனுக்கான நீதி கிடைக்காத போது கடவுள் பேசுகிறார் பார்த்தீங்களா, கோபத்தை வெளிப்படுத்துகிறார் பார்த்தீங்களா. அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஆண்டவர் பேசணுன்னா நீ அமைதியாக இருக்கணும். பல நேரங்கள் நாம் என்ன செஞ்சிடறோம், பேசிவிடுறோம், நாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிற்போம், வா ஒன்று ஒன்று கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் பார்த்துருவோம் வா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவரிடத்தில் யார் பொறுமையாக இருக்கிறாங்களோ அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை பேச வைக்கிறாங்க. அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நாபோத் என்கிற ஒரு மனுஷன், ஒரு எளிய மனுஷனாக இருந்தாலும் ஆண்டவர் அவனுக்காக பேசுவதை பார்க்குறோம். அதனால தான் கடவுள் நமக்காக இறங்கி வந்தார். அவர் இறங்கி, இயேசுசாமி இறங்கி வந்த உடனே நீங்கள் பாருங்கள், இயேசுவினுடைய அடையாளத்தெல்லாம் பாருங்கள். அவர் எளிய மக்களோடு நின்னார். அவர் ஒரு பெரிய பரிசேயராக தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளலை, ஒரு சதிசேயராகவோ ஒரு மறை வல்லுநராகவோ தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளலை. அந்த சோகால்டு ரிச் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு ஹை கிளாஸ் சொசைட்டியோடு போய் தன்னை இணைச்சி கொள்ளலை. எல்லாத்தோடையும் அவர் நல்லா இருந்தார், அதுக்காக அவங்கள வெறுக்கலை. ஆனால் அவருடைய தளம், வேலை செஞ்ச தளம் பார்த்திங்கன்னா எளிய மக்களோட, பாவிகளோட. கேட்டப்போ அவர் சொல்கிறார், நோய் உற்றவருக்கு தான் மருத்துவர் தேவை, நான் நோயுற்றவருக்கு தான் வந்திருக்கிறேன். அப்போது ஆண்டவருடைய அந்த செயல்பாடு நம்மை சிந்திக்க அழைக்கிறது. எளிய மக்களின் தேவன், அதுதான் எபிரேய மொழியில் நம்ம சொல்லும் பொழுது அநாதி தேவன் அப்படின்னு சொல்லுவோம். பழைய பாட்டு ஒன்று இருக்குல்ல, அநாதி தேவன் அடைக்கலமே. அநாதி தேவன் என்ன, அநாதைகளின் தேவன், அதுதான் அநாதி தேவன். யாருமே இல்லாதவங்களுக்கு அவர் தான் தெய்வம். நீங்கள் அவரை நம்பி இருந்தால் போதும், அவர் உங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்துவார். நம்ம மனுஷங்களெல்லாம் நம்ம வந்து ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணுறோம், நம்ம இல்லை எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கிறது இல்லை, அந்த மாதிரி நம்ம சொல்லலை. மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட கடவுள் மீது நம்பிக்கை வைப்பது ரொம்ப சிறந்தது. ஏன்னா அவர் தான் உண்மை, அவர் என்றைக்குமே மாற மாட்டார். மனுஷங்க மாறிடுவாங்க, எல்லோரும் மாறிடுவோம், நம்மெல்லாம் ஒரு சூழல் வரும்போது மாறிடுவோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் மாறுவதில்லை, அவர் எப்போதுமே நிலையானவர். நம்மை தேடி வந்திருக்கிறார், நம்மளுக்காக தான் இறங்கி வந்தார். யாருக்காக இறங்கி வந்தார்? இந்த எளிய மக்களுக்காக தான் இறங்கி வந்தார் தேவ பிள்ளைகளே. அதனால தான் நம்ம உன்னை தேடி இயேசு வந்தார், உந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். நம்ம பாடும்போது நம்ம உணரணும் இதை, என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். எப்படி மாற்றினார்? மகனானேன் நான் மகளானேன், மகனானேன் நான் மகளானேன், அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்ன உரிமை கொடுத்தார்? அப்பா பிதாவேன்னு அழைக்கிற அந்த பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். தந்தையை வந்து அப்பான்னு கூப்பிடு, தந்தையேன்னு கூப்பிடுன்னு சொல்லி கொடுத்த, அதுக்காக இறங்கி வந்தார். பாருங்கள், எட்ட முடியாத நிலையில் இருந்த தெய்வத்தை நம்ம எட்டும்படியான கரங்களுக்குள்ளே கொண்டு வந்து வச்சவர் தான் நம் ஆண்டவர் இயேசு. இன்றைக்கி அவர் வழியில் நம்ம பின்னாடி போகிறோம் அப்படின்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? இயேசுவின் அடிச்சுவட்டை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களாக இருக்கக்கூடாது. நீயும் நானும் இயேசுவாக மாறணும்னு ஆண்டவர் நம்மளை விரும்புகிறார். யூ பிகம் லைக் ஜீசஸ். உங்களுடைய முகம் இயேசுவின் முகமாக மாறணும். அதைத்தாண்டி நற்செய்தியில் இயேசுசாமி நம்மளோடு அழகாக பேசுகிறாரு. இந்த உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடத்தில் நீ வெறுப்பு கொள்வாயாக அப்படிங்கிறதெல்லாம் மாற்றிட்டு அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐ டெல் யூ, இந்த ஐங்கிறது அஃபர்மேட்டிவ்னு சொல்லுவாங்க, இது வந்து உறுதி செய்கிறது. கடவுள் எங்கெல்லாம் வந்து நானே தேவன், நானே உன் ஆண்டவர், நான் உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற இடம்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து இட் இஸ் அ வெரி கன்ஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். அஃபார்ம் பண்ணுறார், உறுதிப்படுத்துகிறார். என்னென்னா, நான் சொல்கிறேன், நீ எதையும் நம்ப தேவையில்லை, நீ எதையும் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, இதுதான் உண்மை. அப்போ கடவுள் பாருங்கள் எவ்வளோ அழுத்தம் திருத்தமாக நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார் பார்த்தீங்களா. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் சும்மா சொல்லலாம்ல. அப்போ அந்த வார்த்தை எங்கெல்லாம் நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது இயேசுசாமி பேசும்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சில இடத்துல சொல்லுவார் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன். நம்மளாம் சொல்லும்ல, காட் ப்ராமிஸ் அப்படின்னு போட்டுருவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி ப்ராமிஸ்லாம் பண்ண மாட்டார், இதை தான் சொல்லுவார், உறுதியாக சொல்லுகிறேன். சொல்கிறார், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். பார்த்தீங்களா, இப்படி செய்வதால் நீங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு ஏஞ்சல் ஒரு நல்ல மனுஷன்ட்ட வந்துச்சான், ஒரு பெரிய லிஸ்ட்டை காட்டுது. அதெல்லாம் பார்த்தோன்னே அந்த நல்ல மனுஷன் கேட்குறாரு, இது என்ன லிஸ்ட்டுப்பா அப்படின்னு கேட்குறாரு. யாரெல்லாம் கடவுள் அன்பு செய்கிறாங்களோ அவங்க லிஸ்ட்டு. அவர் உடனே வாங்கி அவர் பேர் இருக்கான்னு பார்க்குறாரு. ஏன்னா அவர் நல்ல மனுஷன், நிறைய உதவிகள் செய்துட்டுருக்கிறாரு. அவர் பார்க்குறாரு, அவர் பேர் அதில் இல்லை, அவருக்கு ஒரே வருத்தம். அப்போ அவர் கேட்குறாரு, என் பேர் இல்லையே அப்படின்னு. அப்போது ஏஞ்சல் இன்னொரு லிஸ்ட்டு எடுத்து காட்டிச்சான், இது யார், இது என்ன லிஸ்ட்டு, கடவுள் யாரையெல்லாம் அன்பு செய்கிறாங்களோ அவங்க லிஸ்ட்டு, அதில் அவர் பேர் முதல்ல இருந்துச்சான். இப்போ இன்றைக்கி இந்த இதில் எந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம இருக்கணும்? நாம் கடவுள் அன்பு செய்கிறோங்கிறது ஓகே, இதை நம்ம செய்ய வேண்டிய காரியம். கடவுள் நம்மளை அன்பு செய்வாரா? அப்போ கடவுள் நம்மளை அன்பு செய்யணும்னா நான் என்ன செய்யணும்? அப்படி தான் நம்ம யோசிக்கணும். இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், நான் கம்பெனியை ஓனர் அன்பு செய்கிறேன், ஓகே வெரி குட். ஓனர் என்னை அன்பு செய்கிறாரா? அந்த அதிகாரி என்னை அன்பு செய்கிறானா? அப்போது அதுதான் முக்கியம். அப்போ அவங்க அப்படி இருந்தால் தான் நமக்கு பெனிஃபிட்ஸ் வரும். அப்போ அதே மாதிரி கடவுள் நம்மளை அன்பு செஞ்சால் தான் அவருடைய திருமுக ஒளி நம்ம மேலே இருக்கும், நம்ம செய்கிற காரியங்களை அவர் வெற்றியாக்குவார். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு இதை செய்யணும். அப்போ பகைவனை வந்து நீ வெறுக்கிற அப்படின்னா ஆண்டவர் சொல், அதில் என்ன இருக்குது? எல்லோரும் செய்கிறது தானே, நீயும் செய்கிற. யூ ஷுட் பி டிஃப்ரெண்ட். இயேசுவை பின்தொடர்றவங்க வித்தியாசமாக இருக்கணும். அதனால தான் சிலுவை சாவு, அதனால தான் வேதனை. எந்த மதத்திலையாவது வாழ்க்கையை இழந்து போகணும்னு சொல்லியிருக்காங்களா? எந்த மதத்துலேயாவது சொன்னாங்கன்னா ஓடி போயிடுவாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. கிறிஸ்தவத்துக்குள்ளே நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க. ஏன் தெரியுமா? அதனுடைய லாஜிக்கு தான், லூஸ் யுவர் செல்ஃப். எவன் ஒருவன் என் பொருட்டு, நல்ல பாருங்கள், இட்ஸ் அ பேரடாக்ஸ்னு சொல்லுவோம். பார்க்குறதுக்கு எதிர்ப்பதமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் ஆண்டவருக்கான வழி. எவன் ஒருவன் என் பொருட்டு தன் வாழ்வை இழக்கிறானோ அவன் தன் வாழ்வை ஆதாயமாக்கி கொள்கிறான். ஒருத்தர் வந்தார் என்கிட்ட, சொன்னார், எனக்கு நல்லா இந்த வயசில் கல்யாணம் பண்ணாங்க. ஃபாதர் ஐ ஹேட் அ வெரி குட் வைஃப், நல்ல வேலை, அவங்களும் வேலை செஞ்சேன், நானும் வேலை செஞ்சேன், பிள்ளைங்க பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி பெரிய கதை எல்லாம் சொல்லிவிட்டு, இப்போது ஒய்ஃப் இறந்துட்டாங்க, நான் பென்ஷன் வாங்குகிறேன் 25,000 ரூபா, ஐ எம் வெரி ஹாப்பி. பொண்ணு ஒரு பையன், பொண்ணு ஆஸ்திரேலியா, பையன் அமெரிக்கா, ரெண்டு பேருக்கும் ரெண்டு கிட்ஸ் இருக்கிறாங்க. பேரன் பேரை பற்றியெல்லாம் பார்த்துட்டேன். காட் ஹஸ் பிளஸ்ட் மீ வித் குட் லைஃப் அப்படின்னார். அவர் சொல்லிட்டு போயிட்டார், நல்ல பிள்ளைங்களாம் செட்டில்டு, அவருக்கு பென்ஷன் 25,000 ரூபா வருது, ஒரு ஆள் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்றாரு, பொண்டாட்டி வேற இல்லை. பொண்டாட்டி இல்லைனாலே நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கும், ப்ரைஸ் தி லார்ட். அப்படிலாம் நினைக்கக்கூடாது, ஏன்னா அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா. அவள் பாருங்கள், அவர் போன பிற்பாடு நான் யோசித்து பார்த்தேன், அவருக்கு எல்லாமே சரியாக நடந்துச்சு. கல்யாணம் பண்ணார், பிள்ளை பிறந்துச்சு, பிள்ளைகளை நிறைய பெரிய பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சாங்க, அதுக்கப்புறம் பெரிய இடத்துல வேலை கிடச்சிச்சு வெளிநாடுகளில், கை நிறையா டாலர்ஸ் யூரோஸ் எல்லாம் வந்துருச்சு, எவ்ரி திங் இஸ் ஃபைன். இவர் கையில் பென்ஷன் வருது. அவர் சொல்கிறார், காட் ஹஸ் பிளஸ்ட் மீ வித் குட் லைஃப், நல்ல வாழ்க்கையினால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருந்தார். அவர் போனோடனே நான் யோசித்து பார்த்தேன், பின்னாடி திரும்பி பார்த்தேன், ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில், ஒரு பொண்டாட்டி இல்லை, ஒரு புள்ள இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, ஒரு தனிமை வெறுமை, இப்படியாக பல வேதனைகளை நான் பார்த்தேன். அப்போது யோசித்தேன், அப்போது எனக்கு என்ன டெஃபினிஷன் ஆஃப் லைஃப், ஒரு குருவானவருக்கோ அல்லது ஒரு கன்னியாஸ்திரிக்கோ டெஃபினிஷன் ஆஃப் லைஃப் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு யோசித்தேன். கெனாட் பி டிஃப்ரெண்ட் இல்லையா, இந்த டெஃபினிஷன் என்ன மாற முடியாது, எல்லாத்துக்கும் ஒன்றா தானே இருக்கணும். அப்போ யோசிக்கும் போது இந்த வேதம் எனக்கு வெளிச்சமாக இருந்தது. எவன் ஒருவன் என் பொருட்டு தன் வாழ்வை இழக்கிறானோ அவன் வாழ்வை ஆதாயமாக்கி கொள்கிறான். என் பொருட்டுன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்குது. யார் பொருட்டு நீ வாழ்வை நீ இழக்கிற, இயேசுவுக்காக அப்படி இழந்தினா நீ வாழ்க்கையை ஆதாயமாக்கி கொள்வ. இப்போ நாங்கள் அவருக்காகத்தான் இழந்துட்டு நிற்கிறோம், அப்போ நாங்கள் உரிமையாக்கி கொள்ள போகிற வாழ்க்கை அபிஷேகம் எல்லாம் ஆண்டவருடைய மகிமையால் நிறைவாக கிடைச்சிருக்கு. இதை தான் நம்ம உணர்ந்து கொள்ளணும். இதை நான் சொன்ன உடனே நீங்கள் உடனே அங்கேருந்து கல்யாணம் பண்ணவங்களாம் தாவி குதித்து இங்கே வந்துடக்கூடாது. நானும் ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன் சாமி, சாமியாராக போயிடலான்னு, இந்த பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு நான் என்ன சாமி பாடுபட்டேன் தெரியுமா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நானும் சாமியாராக போகலான் தான் ஆசைப்பட்டேன் ஃபாதர், முயற்சியெல்லாம் பண்ணினேன். என்ன செய்கிறது ஃபாதர், வாழ்க்கையில் யார் யாருக்கு என்னென்ன தலையில் எழுதியிருக்கோ அது தானே நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, உடனே இங்கே வந்துடக்கூடாது. நீ அங்கேருந்து ஜெயிக்கணும், நாங்கள் இங்கேருந்து இழக்கிறோம், நீங்கள் அங்கேருந்து இழக்கணும். அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதை இந்த வாசகத்தினுடைய கடைசி பகுதி பாருங்கள், எல்லா ஆண்டவர் சொல்லிவிட்டு, உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீ அன்பு செலுத்துவீர்களானால் அதனால் என்ன கைமாறு, சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களால் மற்றவர்களுக்கு மேலாக நீங்கள் செய்து விடுவதென்ன, இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறாரு, உங்கள் தந்தை விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி கடவுள் படைத்த எல்லாம் தொடக்க நூல் 1:2 இறைவசனம் சொல்லுது, ஆண்டவர் படைத்த எல்லாவற்றையும் உற்று பார்க்குறாரு, அது நிறைவெய்திருந்தன. இந்த வார்த்தை இருக்குது, நிறைவு, ஃபுல்ஃபில்டு, இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை. ஆனால் கணவன் மனைவியை பார்க்குற போது, மனைவி கணவனை பார்க்குற போது, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் சூப்பராக இருந்திருக்கும், ஆனால் வருஷம் போக 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 நீங்கள் குறைகளை பார்ப்பீங்க. எதற்காக நீங்கள் என்ன என்ன செய்யணும், அந்த குறை தான் உனக்கு நிறைவின் அடையாளம். நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, அவங்களுடைய குறையை நீங்கள் அன்பாலையும் ஆதரவாலையும் நீங்கள் நிறைவு செய்கிறீங்க. ஆண்டவர் எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறாருனா, பகைவனை அன்பு செய்ய சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரனே நம்மளால் அன்பு செய்ய முடியல, பக்கத்தில் இருக்கிற மனைவியை நம்மளால் அன்பு செய்ய முடியல, வேறு எங்கே நம்ம போய் கொடுக்க போகிறோம். அதனால தான் சொல்கிறோம், பிகின் ஃப்ரம் யுவர் ஹோம், உன் வீட்டிலேருந்து ஆரம்பி, உன் பக்கத்தில் இருக்கிற உறவிலிருந்து ஆரம்பி. எஸ் யூ கெனாட் டாலரேட் யுவர் ஹஸ்பண்ட், உங்களோட வீட்டுக்காரர் சில விஷயத்தில் டாலரேட் பண்ண முடியாது, மனைவியை டாலரேட் பண்ண முடியாது. அங்கே தானே நீங்கள் டாலரன்ஸுங்கிற கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டை நீ பயன்படுத்த முடியும். எவ்ரி திங் இஸ் ஃபைன், எல்லாமே சரியாக இருக்குது. அந்த இடத்துல போய் நீ ஆவிக்குரிய கனிகள் எதையும் பயன்படுத்த முடியாது. அங்கே டாலரேட் பண்ண முடியாத ஒரு கருத்து வருகிற போது தானே நீங்கள் டாலரன்ஸுங்கிற அந்த கிஃப்டை பயன்படுத்த முடியும். யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் நம்மளை இதுதான் சொல்கிறார், என் பொருட்டு நீ இழந்து போகணும், அந்த குடும்பத்துக்காக தாய் தந்தை இழந்து போகணும். அப்போ அந்த இழப்பு உங்களுடைய விருப்பம் அல்ல, ஆண்டவரனுடைய விருப்பம், அதன்படி நீங்கள் செயல்படுறீங்க. கடவுள் என்ன செய்வார், உங்களுடைய அந்த நிறைவை அதுக்குள்ளே தான் வச்சுருக்கிறார். வயசான ரெண்டு மாமியார் பேசிக்கிட்டாங்களாம், ரெண்டு மாமியாருங்க பக்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பேசிக்கிட்டாங்களாம். என்னடி உன் மருமக மேலே உனக்கு அத்தைக்குள்ள ஆசையா, அவருக்கு நிகம்லாம் நீ அவளுக்கு வெட்டி விடுறியே அப்படின்னு. அப்போ இந்த மாமியார் சொன்னிச்சோம், ஆடி போடி ஆசை 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 இல்லை ஒன்றும் இல்லை, சண்டை போடும்போது பிசாஸ் மாதிரி பராண்டி விட்டுறா. அதனால் மாமியாரே போய் நிகம்லாம் வெட்டி விட்டுருதான் தேவைப்பிள்ளைகளை. அப்போ பாருங்கள், நம்ம குடும்பத்தில் இருக்கிற மாமியார் மருமகள் இந்த உறவுகள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், நெகட்டிவ் ஆகிட்டோம். வீட்டுக்குள்ளேயே நம்மளால் அன்பு செய்ய முடியலையே, நம்ம எப்படி வெளியில் போய் பகைவனை அன்பு செய்ய முடியும்? கண்டிப்பாக முடியாது பாருங்களேன். அதனால தான் டேக் அ ஸ்மால் ஸ்டெப்ஸ், ட்ரை டு லவ். வீட்டுக்குள்ளே அன்பு செய்ய முடியாதவங்க இருப்பாங்க, அன்பு செய்யுங்க, அதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. எங்களுக்கு கூட அங்கே திட்டி என் சாமி என்னை திட்டிட்டு இருப்பாங்க, என்னை அசிங்கமாக பேசுவாங்க, என் காதுக்கு வந்துடும் செய்தி. அவங்க வந்து நேராக வந்து பதத்தோத்திரம் பாதனா மனசுக்குள்ளே சொல்லணும், மூஞ்சி மேலே குத்தலாமான்னு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், சிரிச்சுக்கிட்டு வாங்க பிரதர் வாங்க, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாம் சுகமாக, இன்னும் உடம்பு இழைச்சி போச்சு அப்படின்னு நம்ம பாசமாக பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இருந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் உடஞ்சி சுக்குநூறாக போயிடும். ஐயோ இந்த மனுஷனையா நம்ம இப்படி பேசிட்டோம். பாருங்கள் தூரமாக வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டமாக பெரிய நெகட்டிவ் அப்படியே மலை மாதிரி தெரியும், பக்கத்தில் போய் பேசி போட்டிங்கன்னா எல்லாமே சாதாரணமாக போயிடும். அதனால தான் ஆண்டவர் நமக்கு இந்த வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்குறார் பாருங்களேன், கற்றுக் கொடுக்குறார். அப்போ நம்ம அதில் பயணிக்கணுங்கன்னு ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள், ஆண்டவர் உன் நிறைவில் மகிழ்ச்சி அடைகிறார் பாருங்கள். இணைச்சட்டம் 39 ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ நிறைவு பெறும்படி. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான வார்த்தைகள். ஆண்டவர் நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும், நீ எதை தொட்டினாலும் ஜெயிக்கணும், நிறைவு பெறும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் செய்வார். உனது கருவின் கனி, உன் கால்நடைகளின் ஈற்று, உனது நிலத்தின் பயன் அனைத்தும் நலமே அமையுமாறு அவர் செய்வார். உன் மூதாதையரில் மகிழ்வு கொண்டது போல் உன் நன்மையின் பொருட்டும் உன் மீது மீண்டும் மகிழ்வு கூறுவார். அப்போ ஆண்டவர் இவ்வளவு செய்வார், எப்போ செய்வார்னா அவர் சொன்னதை எவன் ஒருத்தன் கேட்டு தன் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறானோ அப்போது ஆண்டவர் அவங்களுக்குரிய காரியத்தில் அவர் மகிழ்ச்சி அடைவார். அதைத்தான் அந்த மனுஷனுக்கு சொல்லப்படும், கடவுள் யார் அன்பு செய்கிறார். இப்போ கடவுள் என்னை அன்பு செய்யணும்னா நான் என்ன செய்யணும், நான் யோசிக்கிறேன், நீங்களும் யோசிங்க. அப்போ ஆண்டவருடைய கிருபைக்குள்ளே நம்ம கடந்து போக முடியும். அதுதான் ஆண்டவரோடு இணைந்திருத்தலை பற்றி நம்ம பேசுகிறோம். அந்த ஆண்டவருடைய இணைந்திருப்பது யோவான் 15 அதிகாரத்தில் அந்த ஆயனுக்குரிய அந்த இணைந்திருத்தலுடைய திராட்சை செடியினுடைய ஓமையெல்லாம் சொல்லுவார் ஆண்டவர். அதில் சொல்வார், என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும். பார்த்தீங்களா ஆண்டவருடைய மகிழ்ச்சி நமக்குள்ளே இருக்கணும், என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். அப்போ நம்ம மகிழ்ச்சி நிறைவு பெறணும்னா நம்ம என்ன செய்யணும், இயேசு சாமி நமக்குள்ளே இருக்கணும். நம்ம எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியத்தில் யோசிக்கணும், ஆண்டவரை வச்சு தான் யோசிக்கணும். இது ஆண்டவருக்கு பிடிக்குமா, இது ஆண்டவர் இதை ஏற்றுப்பாரா, இது ஆண்டவர் வந்து இதை அங்கீகரிப்பாரா, இப்படி யோசிச்சிங்கனாலே போதும். ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா எவ்ரி திங் வில் பி ஃபைன் வித் யூ. நம்ம அதை யோசிக்காத போது எனக்கு இது பிடிக்கும், செல்ஃபிஷ்னஸ், அவங்களுக்கு இது போதுமா, பத்துமா, பத்தாதா, அவங்களுக்கு இது ஒத்துக்குமா அப்படின்னு யோசிக்கிறது அதர்னஸ். அப்போ இயேசு சுவாமி நம்மளை யோசிச்சு தானே இறங்கி வந்தார். யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் இதை தான் இழக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம், லூசிங் ஒன் செல்ஃப். எவன் ஒருவன் இந்த உலகத்தில் தன் வாழ்க்கையை ஆதாயமாக்கி கொள்ள நினைக்கிறானோ அவன் அதை இழந்து போகிறான். ஒன் ஹூ இஸ் ட்ரைங் டு கெயின் த லைஃப் இன் திஸ் வேர்ல்டு, எப்படி சொத்தை வாங்குறது, சுகத்தை வாங்குறது, காசு தூக்கி போட்டு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறது எல்லாம் இன்றைக்கி பெருமையாக தெரியும். மாட மாளிகை கட்டினவங்க கோடிகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களாம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நேரம் வருகிற போது எல்லாம் நிறைவுக்கு வரும். அப்போது அவர்கள் நிறைவை காண்பார்களா? இதுதான் இன்றைக்கி கேள்வி. ஏழை லாசர், பிச்சைக்காரன், பெரிய பணக்காரன் உள்ள யார் நிறைவை கண்டாங்க? வேதம் வெளிச்சமாய் பேசுகிறது. இன்றைக்கி நாமளும் எந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கிறோம், அதுக்காக எல்லாரும் சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டுக்கிட்டு பிச்சைக்காரன் மாதிரி போய் உட்காரணும், அது ஆண்டவர் விருப்பம் இல்லை. எளிய உள்ளத்தோர் பேர் பெற்றோர். அப்போ நீ எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்ச்சியோடு இரு. ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், தாழ்ச்சியோடு இரு. மலாக்கி 3:8 ஆண்டவருடைய வார்த்தை அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மலாக்கியினுடைய புத்தகத்தில் ஆண்டவருடைய வார்த்தை மீக்கா 6:8 ஆண்டவர் சொல்கிறாரு, ஓ மானிடா நல்லது எது என ஆண்டவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே. மீக்கா 6:8 மிக தெளிவாய் சொல், நல்லது எது என ஆண்டவர் உனக்கு காட்டிட்டாரு. என்ன சொல்கிறாரு, நேர்மையை கடைபிடி. ஆகாபு நேர்மையை கடைபிடிக்கலை, ஒரு எளிய மனுஷன் அவனுடைய நிலத்தை போய் பிடுங்குறமே நமக்கு 1000 ஏக்கரில் நிலம் கிடைக்க அப்படின்னு இல்லை. இன்றைக்கி நாடு பூரா அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒருத்தருடைய நிலத்தெல்லாம் பிடுங்கி அடித்து இன்றைக்கி சொத்து சேர்க்குறாங்க. எளியவர்கள் எல்லாம் வெளியில் சொல்ல முடியல, கோர்ட்டு கேஸுக்கு போக முடியல, எங்கேயுமே நியாயம் கிடைக்கல. அதனால் மடிந்தவர்கள் அப்படியே மண்ணுக்குள்ளே புதைக்கப்படுறாங்கன்னு நினைத்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, ஆண்டவர் சொல்வார், நாகாபினுடைய அந்த இரத்தம் வந்து இது நாபோத்தினுடைய இரத்தம் எங்கே அந்த நாய்கள் நக்கியதோ அதே இடத்துல உன் இரத்தத்தை நாய்கள் நக்கும். தேவப்பிள்ளைகளே, ஜெசபேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நாய்கள் உன்னை கடித்து தின்னும். இந்த வேதனையான வார்த்தையெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. ஆண்டவர் செய்வார் தேவப்பிள்ளைகளே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு இருப்பதையும். மூன்றே காரியம், நேர்மையாயிரு, இரக்கம் காட்டு, கடவுளுக்கு முன்னாடி தாழ்ச்சியாயிரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் இதெல்லாம் உணர்ந்து கொள்ளணும். இந்த நாபோத்து பாருங்கள், இந்த சாரி ஆகாபு என்ன செஞ்சான் பாருங்கள், அவன் பெரிய தவறு பண்ணிட்டான். பண்ணிட்டு என்ன செஞ்சிட்டான், கடைசியில் போய் சாக்கு உடை உடுத்தி கடவுளுடைய வாக்கு வந்தோடனே எலியா வழியாக வந்தோடனே அவன் போய் சரண்டர் ஆகிட்டான் கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிட்டின்னா ஆண்டவர் எவ்வளோ பேரன்பு மிக்கவர், உன் பாவத்தெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு அவர் உன்னை ஏற்றுக்கிறார். இதை விட ஒரு அருமையான மன்னிக்கிற தெய்வம் நம்ம ஆண்டவர். இதை விட ஒரு அருமையான ஒரு அடையாளம் நமக்கு கிடைக்குமான்னு தெரியல. அப்போ நாபோத்தை சாரி மன்னிக்கணும், ஆகாபை அவர் என்ன செய்கிறாரு, ஏற்றுக்கொண்டு அவர் மன்னிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, உன் பழியை தூக்கி உன் பிள்ளை மேலே வைப்பேன்டா அப்படிங்கிறார். அதாவது அந்த தீமைக்கான அந்த நீதி எப்பயோ கொடுத்து ஆகணும். நீ என்கிட்ட வந்து விழுந்துட்ட, நான் உன்னை தண்டிக்க முடியாது. இப்போது நான் என்ன செய்வேன், கொஞ்சம் தள்ளி போடுவேன், அது அடுத்த ஜெனரேஷன். சில பேருக்கு ஒரு சந்தேகம், கடவுள் தலைமுறை தாண்டி தண்டிப்பாரா, தலைமுறை சாபம்னு சொல்கிறாங்களே அது உண்டா இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி உண்டு. கண்டிப்பாக இருக்குது, ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு, இதை மாற்றி நம்ம யோசிக்க முடியாது. இருக்குது, கண்டிப்பாக இருக்காது, தலைமுறை சாபம் உண்டு. இப்போ எப்படி தப்பிக்கிறது எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். இப்போது ஆகாபு காலில் விழுந்துட்டான், கடவுள் மன்னிச்சிட்டாரு. இப்போ அவன் மகன் என்ன செய்யணும், அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் சரண்டர் ஆகிடணும். ஆகிட்டானா தள்ளி போய்டும். எங்கே எந்த தலைமுறையினுடைய எந்த கட்டத்தில் எவன் ஒருத்தன் ஆண்டவரை விட்டு விலகி நிற்கிறானோ அவனுக்கு அடி விழுவாங்க. அப்போ தலைமுறை தாண்டி சேர்த்து வச்சிருக்கிற வேதனை. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், உங்கள் அப்பா அம்மா, உங்கள் தாத்தா பாட்டி, உங்களுடைய தலைமுறையில் இருக்கிறவங்க இதை செய்தாங்கன்ட்டு நீயும் செய்துட்டே இருக்காத, தலைமுறை சாபத்துக்குள்ளே நீயும் நின்றுடுவ. நீங்கள் என்ன செய்யணும், ஐயோ இப்படி இருந்துச்சா, வீட்டை கெஸ் பண்ணி பாருங்கள், வீட்டினுடைய வளர்ச்சி பின்னாடி கடந்து போய் பாருங்கள், உட்காந்து யோசித்து பாருங்கள், இப்படிலாம் நடந்திருக்கு, இப்படிலாம் நடந்திருக்கு நம்ம வீட்டில். அப்போ இதெல்லாம் ஒரு சாபத்திற்கான அடையாளம். இப்போ நான் என்ன செய்யணும், ஆண்டவருடைய வழியில் நின்றுடணும். அப்போ நீங்கள் ஆண்டவருடைய வழியில் நின்றுட்டிங்கன்னா அந்த சாபம் உன்னை தாக்க முடியாது. அந்த சாபத்தினுடைய பாதை இப்படி இருக்கும், அப்போ உன்னையை தாக்க முடியாது. நீ வெளியில் வந்து ஆண்டவருடைய வழியில் நின்றுடுவேன், நின்றுட்டின்னா அந்த சாபம் உன்னை தாண்டி போயிடும், நீ அதுலேருந்து தப்பிச்சிருவே. அதனால தான் சொல்லுகிறோம், நீ அப்பா அம்மா செஞ்சாங்க, எங்கள் அப்பா கயிறை கட்டி விட்டாரு, எங்கள் அம்மா கட்டி விட்டுச்சு, எங்கள் அப்பா தகடு வச்சுருந்தாரு, நாங்கள் வழி வழியாக இந்த தகடை நாங்கள் அடியில் வச்சுக்கிட்டு உட்காந்தா தான் எங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு நினச்சின்னா உனக்கு கிடைக்க போகிற வேதனை என்னன்னு நீயே பார்த்து கொள்ளணும். தலைமுறை சாபத்துக்கு நம்ம உள்ளாவோம். இயேசு சாமியே தலைமுறை சாபத்தை நமக்கு மாற்றத்தானே வந்தார். பாவம் என்பது தலைமுறை சாபம். இன்றைக்கி சொல்கிறாங்க, 7 தலைமுறை 8 தலைமுறை இருக்குது, ஒவ்வொரு தலைமுறையிலையும் நல்லா வாழ்ந்து நீ ஜெயிச்சாதான் அப்படின்னு சொல்லி நம்ம கிறிஸ்தவத்தில் தலைமுறைகளுடைய இது இல்லை. அடுத்த தலைமுறை, அடுத்த ஜெனரேஷன் நமக்கு கிடையாது, சாரி அடுத்த பிறவிங்கிறது கிடையாது. நமக்கு ஒரே ஒரு முறை இயேசு சாமி எல்லா பிறவியும் அவர் காலி பண்ணி அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்துட்டார். நம்ம இந்த பிறவியை நம்புறதில்லை, அதனால தான் நம்புறதில்லை. ஒருவேளை இருக்கலாமோ என்னமோ தெரியல, ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவனுக்கு உடனடியாக மீட்பு உண்டு. அவனுக்கு ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தமே விலையாக கொடுக்கப்பட்டது. இல்லாட்டினா ஒருவேளை அவங்க 7 பிறவி பிறந்துக்கிட்டு இருக்கிறாங்களோ என்னமோ தெரியல, செத்து போய் ஆண்டவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணால் தான் எனக்கும் தெரியும். ப்ரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். இதுக்கு தான் நம்ம மற்றவர்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்ல சொல்கிறோம். அவன் பாவம், அவன் 6 பிறவி 7 பிறவி தாண்டி, 1 பிறவி நாயா, 1 பிறவி பண்ணியா, அல்லது ஒரு நல்ல ஒரு ஏழை மனுஷனா, அப்படியே வளர்ந்து வளர்ந்து அவன் வந்து 6 பிறவியை தாண்டி அவன் மோட்சத்தை பார்க்குறதுக்கு ஈஸி கட்வே இருக்குதுப்பா. இயேசு சாமியை நம்பு, உடனே மோட்சத்துக்கு உனக்கு வழி உண்டு. நீ 6 பிறவியை தாண்டி தான் மோட்சத்துக்கு போகணும்னு இல்லை, பாருங்கள் எவ்வளோ வழிகள் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இதுக்குத்தான் நம்ம நற்செய்தி அறிவிக்க சொல்கிறோம். மதத்தை அதிகப்படுத்துவதற்காகவும் மத எண்ணிக்கையாளர்களை கூட்டுவதற்காகவும் அல்ல, எனக்கு கிடைத்த இந்த நற்செய்தி இயேசுவின் வழியாக உடனடியாக உனக்கு மீட்பு உண்டுங்கிற அந்த செய்தியை சொல்வதற்கு நீ தயாராக இருக்கணும், பெருந்தன்மை இருக்கணும். அந்த பெருந்தன்மை நம்மக்கிட்ட இல்லைன்னா நீ ஆண்டவருடைய நிறைவை காண முடியாது. அதனால தான் சொல்லுகிறோம், நற்செய்தி அறிவிங்க, நற்செய்தி அறிவிங்க, இந்த செய்தியை சொல்லுங்கள், கண்டிப்பாக அவங்க நம்புவாங்க இயேசுவை. நீங்கள் உங்களுக்கு அருகில் இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள், தம்பி இது தான். நீங்கள் போய் புதுசாக போய் ஒரு இடத்துல சொல்லும் போது தானே அவர்கள் என்னன்னு புரியாது, இதுதான் உண்மை. ஆகவே ஆண்டவருடைய அந்த இயல்பு எப்படிப்பட்ட இயல்பாக இருந்துச்சு, நன்மை செய்கிற இயல்பாக இருந்துச்சு. திருத்தூதர் பணி 10:38 வாசிக்கிறோம், கடவுள் நாசரேத்தர் இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார், கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். எங்கும் அவர் சமாரியான்னு பார்க்கல, இது கலிலியான்னு பார்க்கல, அது தெக்கபோலின்னு பார்க்கல, அவர் போகிற இடம் பூராவே அவர் நன்மை செய்து கொண்டே வந்தார். இதுதான் அவருடைய இயல்பு. அப்போ நம்மளுடைய இயல்பு எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருன்னா, ஆண்டவருடைய இயல்பு எப்படி இருந்ததோ அப்படியாக நாமும் இருக்கணும். ஆண்டவர் அவருடைய பார்வையில் விலை உயர்ந்தது எதுன்னு சொல்கிறார் பாருங்க. 1 பேதுரு 3:4 சொல்லுது, மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாக இருக்கட்டும், கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது, பணிவும் அமைதியும். ஆகவே இந்த கடவுளுடைய அந்த நிறைவை நோக்கி பயணிக்கிற பிள்ளைகளுக்கு எது எது ஆயுதமாய் அமைந்திருக்கணும், இதுதான் பணிவும் அமைதியும். ஆகவே இந்த அருமையான நாட்களில் நம்ம அந்த நிறைவை நோக்கி கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். திருச்சட்டத்தின் நிறைவு எதுன்னு பவுலடியார் சொல்கிறாரு, ரோமையர் 13:10 சொல்கிறாரு, அன்பு அடுத்திருப்பவர்களுக்கு தீங்கிழைக்காது, அன்பு அடுத்திருப்பவர்களுக்கு தீங்கிழைக்காது, ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. பார்த்தீங்களா, அப்போ அன்பு கூறுறதினுடைய ஆழத்தை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். இந்த அன்பு என்பது சும்மா 1-to-1 லவ் இல்லை, அவன் எனக்கு இதை கொடுத்துட்டான் நம்ம இதை கொடுக்கணும், திருவிழாவெலாம் வந்து கிறிஸ்மஸ்லாம் வந்து நியூ இயர்லாம் வந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன செய்வோம், ஏதாவது தீனிகளெல்லாம் பரிமாறிக்கொள்வோம், ஸ்வீட்ஸ்லாம் பரிமாறிக்கொள்வோம். அப்போது வீடுகளில் எழுதி வைப்பாங்க, யார் யார் நமக்கு தீபாவளிக்கு கொடுத்தாங்க, யார் யார் ரம்ஜானுக்கு கொடுத்தாங்க, யார் யார் கிறிஸ்மஸ்க்கு கொடுத்தாங்க, ஏன்னா அவங்க வீட்டுக்கெலாம் திருப்பி கொடுக்கணும், அப்போ கொடுக்கலன்னா நல்லா இருக்காது இல்லையா. அதனால் எழுதி வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கொடுத்துட்டியா இவங்க வீட்டுக்கு கொடுத்துட்டியா, செய்கிறவங்களுக்கே நம்ம செய்கிறோம், செய்யுங்க, கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னா அவங்கள எதிர்பார்ப்பாங்களே, நண்பர்கள் உறவுகள் எல்லாம் நம்ம பக்கத்தில் கை தக்க வச்சுக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, செய்தவங்களுக்கே செய்தின்னா அதில் என்ன இருக்குது, தாண்டி செய்ப்பா, கோ ஹெட். இதுதான் ஆண்டவர் நம்மளை இன்னும் அதிகப்படியான செயல்பாட்டுக்குள்ளே அழைக்கிறார். வெறும் கோயிலுக்கு வருவோம், நம்ம சாமி கும்பிடுவோம், எஸ் எவ்ரி திங் இஸ் டன் அப்படின்னா ஆண்டவர் அந்த அன்பை அருவருக்கிறார். அது கட்டளைக்குரிய அன்பு. ஆண்டவர் சொல்கிறார், சட்டத்தை கடந்த அன்பு நான் எதிர்பார்க்கிறேன். அதைத்தான் அவர் சொல்கிறாரு, பவுலடியார் சொல்கிறாரு, அன்பு தான் நிறைவு, அதுதான் திருச்சட்டத்தினுடைய நிறைவுன்னு சொல்கிறாரு. அந்த அன்பு எல்லா தளத்திலும் நமக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எதுக்கும் பயப்படவும் தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், மனம் திரும்பினால் உனக்கு மன்னிப்பு உண்டு. ஆகாபினுடைய அந்த ஒரு சம்பவம், மனம் திரும்பினால் போதும், நீ ஒரு வாழ்க்கையை எப்படியெல்லாம் அமைச்சிருந்தியோ பரவாயில்ல, இன்றைக்கி வா இந்த செய்தியை கேட்குறீல்ல, உடனே மன்னிச்சிரு, அந்த பிள்ளைகளை மன்னிக்கணுமா அவனை மன்னிக்கணும் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுரு, ஆண்டவர் உன்னைய ஆசீர்வதிக்க போகிறார். பாருங்கள், இந்த பூசையில் நம்ம சமாதானம் சொல்கிறோம், சமாதானம் சமாதானம்னு பல வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். பல நேரம் பார்த்தீங்கன்னாக்க அப்படி ஒரு ஐயா ஒருத்தர் தனியாக நின்னார், யாருமே இல்லை பக்கத்தில், அவர் புதுசாக அவர் சமாதானம், அனைவரும் இப்போ அமைதியை பகிர்ந்து கொள்வோம் அப்படின்னு அவரும் சமாதானம். புதுசை முடிச்சு கேட்டேன், ஐயா யாருமே இல்லையே யாருக்கு சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன், அவர் வழக்கமாக சொல்கிறது தானே சாமி அப்படின்னாரு. அதனால் இன்றைக்கி நாம் எல்லாம் யூ ஹவ் பிகம் எ மெக்கானிக்கல் பீயிங், என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். சாமியார் எதை வாசிக்கணுமோ வாசிப்பார், நீங்கள் என்னென்ன செய்யணுமோ செய்யுங்க. அதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு இடத்துல பிரசங்கம் வச்சுக்கிட்டே இருந்தேன், எனக்கு மக்கள் கேட்கவே இல்லை, ஒன்றும் ஓடலை இங்கே, ஆண்டவரே அப்படின்னு ஆமேன்னு சொல்கிறான்னாரு. ஆண்டவர் சொல்லுவார் ஆமேன்னு சொல்லுனார், நான் என்னன்னு தெரில, 5 நிமிஷம்தான் ஆவது பிரசங்கம் ஆரம்பிச்சு ஆமேன் அப்படின்னு நம்பாருங்க. பாட்டு கிளாஸில் இருக்கிறவங்களாம் எந்திரிச்சு வானமும் பூமியும் படைத்தவராம், அவன் தான் தெரியாமல் பாடுறான்னு பார்த்தா கூட்டமே எந்திரிச்சு பாடுது எல்லாம். நான் தான் முழிச்சிக்கிட்டு இருந்தேன், அங்கே இருக்கிறவங்களாம் யாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகலை, ஏன்னா யாருமே அந்த வார்த்தைக்குள்ளே போகலை. பாருங்கள், கடவுள் நம்மளை அப்படிலாம் வழி நடத்துகிறார். இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் செயல்பாட்டுக்கு அழைக்கிறார், உண்மையான ஒரு வழிபாடு, உண்மையான ஒரு வாழ்க்கை முறை. ஆக இந்த இந்த சமாதானம் நீங்கள் சொல்லும்போது கோயிலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம என்ன செய்யணும், கடந்த நிலையில் போய் சமாதானம் சொல்லணும். வீட்டுக்கு வெளியில் போய் யார் யாருக்கு நம்மெல்லாம் காயப்படுத்தி இருக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் சமாதானம் சொல்லணும். முன்னாடியெல்லாம் வீட்டில் பிள்ளை பூசை முடித்தோன்னையும் பிள்ளைங்கள்லாம் ஓடி போய் அப்பா அம்மா கிட்ட பிளஸ்ஸிங் வாங்குவாங்க. பூசை முடித்தோன்னு வெளியில் இந்த காட்சியெல்லாம் பார்த்துருக்குறோம். இப்போ எல்லோரும் சிலுவை வாங்கிப்பாங்க, ஆனால் அந்த வாரம்தான் பெரியவங்களெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ ஓடி போய் அவங்ககிட்டலாம் ப்ளஸ் அங்கிள் ப்ளஸ் பண்ணுங்கள் ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தெரிஞ்சவங்ககிட்டலாம் தாத்தா பாட்டிக்கிட்டெல்லாம் ப்ளஸ்ஸிங் வாங்குவாங்க. இப்போ எல்லாம் முடித்தவனையும் கறிக்கடையில் தான் நிற்கிது. பாருங்கள், இதெல்லாம் வி ஹவ் டு ரிட்ரைவ் இட் பேக், ஆல் திஸ் ட்ரெஷர்ஸ், இதெல்லாம் இந்த இழந்துட்டு நிற்கிறோம். நம்ம வி ஹவ் பிகம் அ செல்ஃபிஷ் பீப்புளாக மாறிட்டோம். நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு, வீட்டுக்கு ஓடி போய் உடனே டிவியை பார்த்துட்டு உடனே படுத்துக்கிறது இல்லை. வி ஹவ் டு சேஞ்ச் அவர் லைஃப், மீண்டும் நம்ம மாற்றிக்கொள்ளணும். நாம் தான் ஆண்டவர் அழைப்பை விடுத்துட்டே இருக்கிறார். இதோ நிறைவை நோக்கி ஓடிவாங்க. பாருங்கள் எந்த நிறை வச்சுருக்காரு, அடையாளம் யாரை வைக்கிறாரு, தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல். யாராவது தந்தையை போல் நிறைவாக இருக்க முடியுமா? ஆண்டவர் எதுக்குன்னா ஆகாசத்தை நமக்கு எய்மாக வச்சுருக்கிறார். அதான் சொல்லுவாங்க, எய்ம் த ஸ்கை, அட்லீஸ்ட் யூ வில் ரீச் டாப் ஆஃப் த ட்ரீன்னு வாங்க. நீ வானத்தை எல்லையாக வச்சுனா தான் மரத்தின் மீதாவது ஏறி நிற்பேன், மரத்தினுடைய எல்லையை வச்சுன்னா அடியில் தான் பிடிச்சிக்கிட்டு நிற்பேன். அதனால தான் கடவுள் அந்த உயர்ந்த அடையாளமான தந்தையே நமக்கு நிறைவுன் அடையாளமாக வச்சுருக்கிறார். அதனால் நம்ம ஓட்டத்தை மாற்றி ஓடுங்க. எப்போதும் போல் எங்கள் அப்பா அம்மா செஞ்சாங்க, நானும் இதை தான் செய்வேன், என் பிள்ளைகள் இதான் செய்யும், இல்லை. சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட், சேஞ்ச் யுவர் லைஃப், சேஞ்ச் யுவர் பர்செப்ஷன். உங்களுடைய பார்வையை மாற்றுங்க, உங்களுடைய செயல்பாட்டை மாற்றுங்க, உங்களுடைய மனப்பாங்கை மாற்றுங்க. இதை மாற்றினீங்கனாலே நம்மளை சுற்றி இருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய எல்லைகள் எல்லாம் விரிவாக்கப்படும். ஆண்டவர் என்ன செய்வார், நீ செய்ய செயல்பட 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 அவருடைய ஆசீர்வாதத்தினுடைய காரியங்களை இன்னும் கொட்டிக்கிட்டே இருப்பார். நீ ஓடுகிற ஓட்டங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். யோசேப்பு இதோ பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், ஒரு அருமையான அடையாளம். அந்த மகன் எதை குறித்தும் கவலைப்படலை, அவன் ஆண்டவரோடு இருக்க ஆசைப்பட்டான். வேதனை இருந்தது, வழிகள் இருந்தது, அடிமைத்தனத்தினுடைய வீடு, சகோதரர்கள் தன்னை விற்றுவிட்டார்கள் என்கிற ஒரு மனக்கசப்பு. அவன் அந்த இடத்திலிருந்து நான் ஒரு நாள் போய் அவர்களை வெட்டி வீழ்த்துவேன், இல்லை அவன் ஒரு நாள் சொல்லலை, இதோ இந்த இப்படி அடிமைத்தனத்தில் வந்து மாட்டிக்கிட்டேனே, இதோ நல்ல ஒரு வாய்ப்பு, இதோ பொத்திபருடைய மனைவி என் கரத்தில் இருக்கிறாள், இதோ இதை நான் பயன்படுத்திக் கொள்வேன், இல்லை. அவன் குறுக்குத்தனமாக எதையும் யோசிக்கல, ஆண்டவருடைய வழியில் அவன் நின்றான். நேரிய அன்போடு கடவுளுக்கு அவன் எதை கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க முயற்சித்தான். ஆண்டவர் அவன் எல்லைகளை விரிவாக்கினார். என் அன்பு மகனே மகளே, நீங்கள் இருக்கக்கூடிய தலங்களில் கூட இதோ உங்களுக்கு காயங்கள் உண்டு, இதோ கட்டுகள் உண்டு, குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தினுடைய எல்லைகள் எல்லாம் அடைக்கப்பட்டதை போல ஒரு நிலை உண்டு. ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். நீங்கள் உங்களுடைய பார்வையை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுடைய செயல்பாட்டை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் கண்டிப்பாக தன் எண்ணத்தை மாற்றி உன்னுடைய ஆசீர்வாதத்தினுடைய எல்லைகளை விரிவாக்கி உன்னை உயரை பறக்கச் செய்வார். கழுகுகள் உயரை பறப்பது போல நீங்கள் உயரை பறந்து மகிழ்ந்து கிடக்கிற பொழுது நீங்களும் உங்கள் இனமும் உங்களுடைய தலைமுறையும் ஆண்டவரை புகழ்ந்து போற்றும். இந்த மகிமையான அபிஷேகத்திற்குள்ளே கடந்து வர இந்த திருப்பலியில் இறைவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. அமேன்.